الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களுக்கு முன் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம். பெரிய சேதமோ பெரிய விபரீதங்களோ ஏற்படாவிட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நில அதிர்வு, ஒரு பூமி நடுக்கம் ஏற்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவாக இத்தகைய நில அதிர்வுகள் அண்மை காலமாக அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் இவை எல்லாவற்றையும் ஒரு செய்தியாகத்தான் பார்க்கிறோம். அவை நடந்த மறுநாள் பேப்பரில் என்ன நடந்திருக்கிறது என்று அந்த படங்களை பார்ப்பதிலும் தகவல்களை பார்ப்பதிலும் எவ்வளவு கவனம் திரட்டுகிறோமோ அந்த அளவிற்கு இந்த பூமி அதிர்வு எதனால் ஏற்படுகிறது, இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது, நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்று நாம் பார்ப்பது கிடையாது. சஹாபாக்கள் சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை ஒவ்வொன்றையும் படிப்பினை கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். இந்த உலகில் நடக்கிற ஒவ்வொன்றிலும் மனிதர்களுக்கு படிப்பினை உண்டு, பாடம் உண்டு. எல்லா விஷயத்தையும் சஹாபாக்கள் இந்த கண்ணோட்டத்திலே அணுகினார்கள். பிரபலமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் கபரஸ் என்கிற நகரம். அந்த குபுருஸ்ங்கிற அந்த நகரத்தை சஹாபாக்கள் கைப்பற்றிய போது, வெற்றி கொண்ட போது, எல்லா சஹாபாக்களும் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹதரத் அபு தர்தா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் கேட்டாங்க, ஒரு பெரிய நகரத்தை நாம் வீழ்த்தி இருக்கிறோம், வெற்றி கொண்டிருக்கிறோம், இது ஒரு மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரம், இப்போது நீங்கள் அழுது கொண்டிருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள். அபு தர்தா அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த நகரத்தை நாம் வெற்றி கொண்டது ஒரு மகிழ்ச்சி தான், ஆனால் இதையும் கூட நான் ஒரு படிப்பினையோடு பார்க்கிறேன். என்ன படிப்பினை? இந்த நகரத்தினுடைய மக்கள் அல்லாஹுடைய கட்டளை ஏற்க மறுத்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்க மறுத்தார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு அவர்களுடைய கையிலிருந்து அல்லாஹ் ஆட்சியை பறித்து நமக்கு தந்திருக்கிறான். நான் யோசித்து பார்க்கிறேன், நாமும் ஒரு நாள் அல்லாஹுடைய கட்டளையை மீறினான், இந்த மார்க்கத்தை மீறினான், நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அதிகாரத்தை பறித்து விடுவான், அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். ஆக ஒரு சிறிய விஷயத்தை கூட அவர்கள் ஒரு படிப்பினை கண்ணோட்டத்தோடு பார்த்தான். இன்றைக்கு நம்மிடம் அந்த பாடம் பெறுகிற, படிப்பினை பெறுகிற அந்த ஒரு பழக்கத்திற்கு பதிலாக எல்லாவற்றையும் ஒரு செய்தியாக, ஒரு தகவலாக நாம் பார்க்கிறோம். உண்மையிலுமே ஏற்பட்ட இந்த நில அதிர்வை கண்டு நாம் பயந்திருப்போமே, ஆனால் அதற்கு பிறகு அல்லது குறைந்தபட்சம் அது நடந்த அந்த தினத்திலாவது பள்ளியிலே கூட்டம் நிரம்பி இருக்க வேண்டும். இதை உலகம் அழிய போகுது, பெரிய பெரிய பூகம்பம்லாம் வருது, என்ன நடக்க போகுதோ தெரியல, ஒரு அச்சம் இருந்திருந்தால் உடனே நாம பள்ளிக்கு வந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய மேகக்கூட்டத்தை பார்த்தால் உடனே பள்ளிக்கு தான் வருவாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹத்தாலா இந்த மேகத்தை கொண்டுதான் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறான். பெருமானார் ஒரு கிரகணம் ஏற்பட்டால் உடனே பள்ளிக்குத்தான் வருவார்கள். காரணம், இந்த சூரிய கிரகணம் என்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. ஒமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நாம் நம்முடைய அத்தாட்சிகளை மனிதர்களை பயமுறுத்துவதற்காக, அச்சுறுத்துவதற்காகத்தான் காட்டுகிறோம். நல்லா சொல்றான், நில அதிர்வு, பூகம்பம் இதுவெல்லாம் நம்மை அச்சுறுத்துவதற்கு. ஆனால் நாம் பயந்தோமா என்றால் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்திற்கு முன்னால் இந்த நில அதிர்வுகள், பூகம்பங்கள் அதிகமாக நடக்கும் என்று தக்சுரு ஜலாசில் என்று பல ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். பெருமானாருடைய காலத்திலே நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக எந்த ஹதீஸிலும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பூகம்பங்கள் ஏற்பட்டதா என்றால் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு முறை உஹது மலை லேசாக குலுங்கியது. உஹது மலை லேசாக குலுங்கியது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கூட சொன்னார்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று சஹாபாக்களை எச்சரிக்கை செஞ்சாங்க. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு முறை நில அதிர்வு ஏற்பட்டது, பூகம்பம் ஏற்பட்டது. அவர்கள் மக்களை கூட்டி வைத்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலே ஏதோ புதுமையை கொண்டு வந்து விட்டீர்கள், நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையை மீறி இருக்கிறீர்கள், பாவம் நடக்கும் போதுதான் இந்த பூகம்பம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், இனி இந்த மதீனமா நகரத்திலே இன்னொரு முறை நில அதிர்வு ஏற்பட்டால் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள், நான் உங்களிடம் இருக்க மாட்டேன் என்று சொன்னான். இப்போ ஹஜ்ரத் உமர் அல்லாஹுடைய காலத்திலும் இந்த நில அதிர்வு ஏற்பட்டது. ஆக கடந்த காலங்களில் அவ்வப்போது இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டாலும் கூட அண்மை காலங்களாகத்தான் மிக வேகமாக இது உலகம் முழுவதும் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் உலகம் முழுவதிலும் ஏற்படக்கூடிய பேரழிவுகள், குஜராத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கம், அதை தொடர்ந்து வந்த சுனாமி, அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய உயிர்கொல்லி நோய்கள், இதற்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டிராத மிக மோசமான வியாதிகள் அண்மை காலமாக மனித இனத்தை எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹாலா இதை குறித்து திருமறையில் சொல்லும் போது, அவலா யரவுன அன்னஹும் யுஸ்தனூன ஃபீ குல்லி ஆமிம் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை நாம் ஒரு முறையோ இருமுறையோ நாம் சோதிக்கிறோம், ஆனாலும் அவர்கள் தௌபா செய்வது கிடையாது, அவர்கள் படிப்பினை பெறுவது கிடையாது. நாம் எத்தனையோ நில அதிர்வுகளை பார்த்தோம், எத்தனையோ சுனாமிகளை நாம் பார்த்து விட்டோம், ஆனால் எந்த சுனாமியை பார்த்தாலும் சரி நமக்கு அழிவு வராதவரை நாம் திருந்துவதாக இல்லை. இதை அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறான், லா யதூபூன், எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அவர்கள் தௌபா செய்வதாக இல்லை, வலாஹும் யத்தக்கரூன், அவர்கள் படிப்பினை பெறுவதாகவும் இல்லை என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வகையிலே நடந்த இந்த நில அதிர்வு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்மை அச்சுறுத்துவதற்காக வேண்டிதான் இதை இறக்குகிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது நமக்கு இது பயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், ஒரு அச்ச உணர்வை இது நமக்கு தந்திருக்க வேண்டும். இந்த நில அதிர்வுகளை நாம் எப்படி நாம் பார்க்க வேண்டும், இந்த பூகம்பங்களை? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பூகம்பம் நில அதிர்வுகள் எதை காட்டுகிறது? இந்த பூமியோ அல்லது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த பூமியும் சரி உலகத்தில் உள்ள எதுவுமே மனிதனுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. மனிதன் பலவீனமானவன், அல்லாஹுடைய நாட்டத்திற்கு முன்னால் மனிதன் பலவீனமானவன் என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது. எனவே மனிதன் என்னதான் விஞ்ஞானத்திலே முன்னேறிவிட்டாலும், அவன் என்னென்ன சாட்டிலைட்டுகளை கண்டுபிடித்து விட்டாலும் கூட, இந்த நடக்கப் போகிற எந்த ஒரு விஷயத்தையும் அறிகிற ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. ஏதோ சேதத்தை குறைக்கலாம், ஆனால் நில அதிர்வு ஏற்படாமல் மனிதனால் தடுக்க முடியுமா? ஒரு சுனாமி ஏற்படாமல் மனிதனால் தடுக்க முடியுமா? முடியாது. ஜப்பான் உலகத்திலேயே தொழில்துறையிலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டிலே கூட கடந்த ஆண்டு ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது, ஒரு பெரிய சுனாமி ஏற்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம். எவ்வளவுதான் மனிதன் இந்த விஞ்ஞானத்தில் முன்னேறி இருந்தாலும் அவன் சேதங்களை குறைக்கலாமே தவிர அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அழிவுகளை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது. மனிதனால் அத்தகைய சக்தி மனிதனுக்கு இல்லையாக, மனிதன் பலவீனமானவன் என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது. அதே போலதான் இந்த நிலநடுக்கங்களாகட்டும் அல்லது வேறு அழிவுகளாகட்டும், இது நமக்கு காட்டுவது என்ன? மனிதனுக்கு ஆபத்துகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் ஆபத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கணும். காரணம் என்ன? இந்த உலகத்தில் மனிதன் அழிந்தாக வேண்டும். அதற்கு நாம் வேண்டுமானால் வெவ்வேறு பெயர்களை சொல்லலாம். அவர் நோயினால் இறந்தார் என்று நாம் சொல்லலாம், வெள்ளத்தினால் இறந்தார் என்று நாம் சொல்லலாம், சுனாமியிலே இறந்தார் என்று நாம் சொல்லலாம். மொத்தத்திலே மனிதன் அழிந்தாக வேண்டும். இந்த உலகத்திற்கு அழிவு உண்டு. நம்முடைய மார்க்கம் கியாமத்தை இரண்டு வகையாக காட்டுகிறது. இரண்டு வகையான கியாமத். ஒன்று சிறிய கியாமத். அது என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மரண நேரம் அவனுக்கு அது கியாமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபக்கத் காமத் கியாமத்துஹு, யார் இறந்து விட்டானோ அவனுடைய கியாமத் வந்து விட்டதுன்னு சொன்னாங்க. எனவே ஒவ்வொரு இறப்பின் போதும் ஒரு மனிதனுக்கு கியாமத் வருகிறது. இன்னொன்று பெரிய கியாமத், அதுதான் ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகிற அந்த கியாமத். ஆக மொத்தத்தில் இந்த உலகம் அழியத்தான் போகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அழிவு இருக்கிறது. நாம் வெவ்வேறு பெயர்களை வைக்கலாமே தவிர அழிவு நிச்சயமானது. மனிதன் என்னதான் பாதுகாப்பு நடவடிக்கையை செய்து கொண்டாலுமே கூட இந்த அழிவுகளிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள முடியாது. இன்றைய உலக நாடுகள் அரசாங்கங்கள் அதிகமாக செலவு செய்வது, தம்முடைய நாட்டினுடைய வருமானத்திலிருந்து அதிகம் செலவு செய்வது பாதுகாப்புக்காக தான். ஆனால் என்ன பாதுகாப்புக்காக இந்த அரசாங்கங்கள் செலவு செய்தாலும் வரக்கூடிய அழிவுகளை, வரக்கூடிய இடர்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியாது. சமீபத்திலே கூட தமிழகத்திலே ஒரு பெரிய புயலினால் ஏற்பட்ட பாதிப்பை நாம் அறிந்தோம். இன்று வரையிலும் கூட அந்த மாவட்டங்கள் அந்த புயலினால் ஏற்பட்ட சேதத்திலிருந்து முழுமையால் மீண்டு வர முடியவில்லை. காரணம், அது அல்லாஹ்வுடைய பிடி. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து மனிதன் அவ்வளவு சீக்கிரம் தப்பிவிட முடியாது, அதை அவ்வளவு சீக்கிரம் சரி செய்து விடவும் முடியாது. ஆக மனிதன் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த வரக்கூடிய வேதனைகளை தடுக்க முடியாது. நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட மலக்குகள், திருக்குறானிலே அல்லாஹ் அதையும் சொல்வான், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். மலக்குகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், காலையில் 4 மலக்குகள், மாலையில் 4 மலக்குகள். இந்த மலக்குகள் தான் ஒரு மனிதனை வேதனையிலிருந்து பாதுகாக்கிறார்கள், அழிவிலிருந்து பாதுகாக்கிறார்கள். இந்த மலக்குகள் எப்போது விலகி விடுகிறார்களோ அப்போது ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களிடத்திலே மக்கள் சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களிடையே குழப்பங்கள், ஃபித்னாக்கள் தோண்டியிருந்த காலகட்டம். இப்போ ஹஜ்ரத் அலி இடத்துல சொன்னாங்க, பாருங்க, உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது, முஸ்லிம்களிடையே பலவிதமான பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, எனவே உங்களுடைய தற்காப்புக்காக நீங்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், நான் இந்த வசனத்தை நம்புகிறேன், லஹு முஅக்கிபார், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். எனவே எப்போது அல்லாஹ் எனக்கு மரணத்தை நிர்ணயிக்கிறானோ, எப்போது என்னுடைய தவணை முடிகிறதோ, இந்த மலக்குகள் என்னை விட்டு விலகி விடுவார்கள், அப்போது நான் மரணித்தே தீருவேன். எனவே நான் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய மரணத்தை நான் தடுத்து நிறுத்த முடியாது. ஆக மனிதன் என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய மரணத்தையோ அல்லது வேறு அழிவுகளையோ மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது. இவைதான் நமக்கு இந்த அழிவுகள் சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் இது. எதனால் இந்த அழிவுகள் ஏற்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலக அழிவுக்கு முன்னால் என்னென்ன ஏற்படும், வறுமைக்கு முன்னால் என்னென்ன அழிவுகள் ஏற்படும் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டாங்க. அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க. இந்த அழிவுகளுக்கான காரணம் என்ன? ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டாங்க, ஏன் நில அதிர்வு ஏற்படுகிறதுன்னு கேட்டாங்க. நில அதிர்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஹஜ்ரத் ஆயிஷா 3 காரணங்கள் சொன்னாங்க. அந்த 3 காரணங்களுமே இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது காரணம் சொன்னாங்க, பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நறுமணம் பூசி கொண்டு செல்வது. பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நறுமணம் பூசி கொண்டு செல்வது. இரண்டாவது காரணம் சொன்னாங்க, பெண்கள் நிர்வாணமாக அரைகுடை ஆடை அணிந்து கொண்டு செல்வது. மூன்றாவது காரணம் சொன்னார்கள், மக்களிடத்திலே வெக்க உணர்வு ஈடுபட்டு இசைக்கருவிகளை தாராளமாக பயன்படுத்துவது. இந்த 3 காரணங்களும் தான் நில அதிர்வு ஏற்படுவதற்கு, பூகம்பம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு இந்த காரணங்களை நம்முடைய சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்களிலே ஆண்களும் பெண்களும் கடந்து செய்யக்கூடிய தவறுகள் கொஞ்ச நஞ்சமல்ல, கடற்கரைகளிலே நடக்கக்கூடிய தவறுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த ஆயிஷா அவர்கள் சொன்ன இந்த 3 காரணங்களுமே இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால்தான் உலகம் முழுவதுமே இந்த அதிர்வுகளை அதிகமாக சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். வரலாற்று சம்பவத்தில் வருகிறது, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 70 நபர்களை அழைத்து கொண்டு தூர் சினா மலைக்கு சென்றார்கள். அப்படி சென்ற நேரத்திலே அந்த மலை குலுங்கியது, மலைனங்க குலுங்கியது. ஏன் இந்த அதிர்வு ஏற்படுகிறது, எதற்காக இந்த மலை அதிர்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த தோழர்களை பார்த்தபோது, அந்த 70 பேரில் 40 நபர்கள் இசை கருவிகளோடு வந்திருந்தார்கள். சொன்னாங்க, அதை தூக்கி உடைங்க, இந்த இசை கருவிகளால் தான் இந்த மலை அதிர்கிறது என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சரித்திர நிகழ்வுகளிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த இசை கருவியை வைத்திருக்கிறோம். எல்லோருமே என்னங்க செல்போன் வைத்திருக்கிறோம். நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு தவிர்க்க முடியாத தேவைக்காக நாம் செல்போன்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இசை நமக்கு ஹலால் அல்ல, அதில் இருக்கக்கூடிய இசை நமக்கு ஹலால் அல்ல, அது ஹராம் அது. எனவே நமக்கு வரக்கூடிய அழைப்புகளாகட்டும், அதற்கு கூட இந்த இசைகளை தவிர்த்து எளிமையான அழைப்புக்கென சில ரிங்டோன்கள் வைத்திருக்கிறார்கள், அதைத்தான் நாம் பயன்படுத்தலாமே தவிர அந்த நமக்கு வரக்கூடிய அழைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த இசையும் கூட ஹராம். ஆனால் இது எத்தனையோ ஃபத்வாக்கள், எத்தனையோ பயான்கள், எத்தனையோ சிறு பிரசனங்கள் மூலமாக மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டால் கூட, எவ்வளவு நம்ம தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல தொழுகைகளிலே பல பேருடைய ஃபோன்கள் என்னங்க ஆனில் தான் வச்சுருக்கிறாங்க, ஆஃப் செய்கிறதுக்கு ஆஃப் பண்ணுறது கிடையாது. அதே போல் நாங்கள் சினிமா பாடல்களை நினைவூட்டக்கூடிய அந்த ரிங்டோன்களை தான் நம்முடைய சகோதரர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் சொன்னது, மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் சொன்ன இந்த சம்பவங்கள், இவை எல்லாமே உணர்த்துவது என்ன, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பாவங்கள் தான் இந்த நில அதிர்வுகளுக்கான முக்கிய காரணம். அதே போல் விபச்சாரம் ஒரு காரணம், விபச்சாரம் வட்டி, இந்த இரண்டும் கூட நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான பெரும் காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், விபச்சாரத்திற்கும் வட்டிக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. விபச்சாரத்திற்கும் வட்டிக்கும் பெரிய தொடர்பு. காரணம், வட்டி போன்ற ஹராமான உணவுகள் அதிகமாகிற போது அங்கே விபச்சாரமும் அதிகமாகும். தாராளம் தேவ்பந்துடைய தலைமை ஆசிரியராக மௌலானா யாக்கூப் நானூத்தவி என்று ஒரு பெரியார் இருந்தாங்க, தேவ்பந்துடைய தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. இப்போ அவங்க தம்முடைய ஒரு வரலாற்று குறிப்பில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, பொதுவாக யார் விருந்துக்கு அழைத்தாலும் அந்த சகோதரர்கள் நல்ல சகோதரர்களா என்று பார்த்து அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வது தாராளம் தேவ்பந்துடைய உலமாக்களுடைய ஒரு பழக்கம். ஒரு முறை ஒரு நபருக்கு, ஒரு நபர் எல்லோரையும் தாராளமுடைய தேவ்பந்துடைய உஸ்தாதுமார்களை ஆசிரியர்களை விருந்துக்கு அழைத்திருந்தார். நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். இப்போ அந்த நபரை பற்றி கேட்ட வரையிலும் நல்ல மனிதர் என்று சொன்னாங்க. சரி, ஒரு முஸ்லீம் நல்லவர்னு சொன்னால் ஒரு ஹலாலான தொழில் செய்வார், ஹராமான வியாபாரம் இருக்காது என்று நம்பி நாங்கள் எல்லோரும் அந்த விருந்துக்கு சென்று வந்து விட்டோம். சொன்னாங்க, அந்த விருந்தை சாப்பிட்ட நாள் முதல் ஒரு 4 மாதங்கள் வரை ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல் உள்ளத்துக்குள் இருந்து கொண்டே இருந்தது. என்ன காரணம் என்று விசாரித்த போது, அந்த விருந்துக்கு அழைத்த அந்த நபருடைய வருமானம் ஹராம் என்று சொல்லப்பட்டது. இப்போ பெரியார்களுக்கு இந்த நிலை உடனடியாக தெரியும். நம்ம பாவத்திலே இருக்கிற காரணத்தினால், அதிலேயே மூழ்கி இருக்கிற காரணத்தினால் நாம் இந்த வித்தியாசத்தை உணர முடியாது. இப்போ சொன்னாங்க, ஒரு தடவை சாப்பிட்ட காரணத்தினாலே ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதல் வருகிறது என்று சொன்னால், காலமெல்லாம் வட்டியை சாப்பிடுபவர்கள், காலமெல்லாம் ஹராமை சாப்பிடுபவர்கள், அவர்களுக்கு எப்படி நல்ல எண்ணங்கள் வரும்? இன்னைக்கு சமுதாயத்திலே விபச்சாரம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் வட்டியும் ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம வட்டியை சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அது தனியாக வட்டி வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது வங்கிகள் மூலமாக பேங்கிலிருந்து வரக்கூடிய அந்த வட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கிற அந்த வட்டி பணமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு நாம் வட்டியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதை ஹராம் என்று நாம் உணரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க, யாச்சி அலன் நாசி ஜமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ, லா யுபாலில் மர்உ மிம்மா அஹத், ஒரு மனிதன் எப்படி சம்பாதித்தான் என்பதை அவன் அறவே பொருட்படுத்த மாட்டான். அமினல் ஹரால் ஹராம் அம்மினல் ஹலால், ஹராமிலிருந்து சம்பாதித்தானா ஹலாலிலிருந்து சம்பாதித்தானா என்று அறவே மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். எனவே வட்டிக்கும் விபச்சாரத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. பாருங்கள், யூதர்களிடத்திலே விபச்சாரம் அதிகம், யூதர்களிடத்தில் விபச்சாரம் அதிகம். எனவேதான் அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே தங்கலாம் சாப்பிடக்கூடாது, யூதர்களுடைய வீட்டிலே சாப்பிடலாம் ஆனால் தங்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வீட்டில் வந்து தங்கலாம், போய் ராத்திரி கூட படுக்கலாம், ஆனால் அவன் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் முறைப்படி அல்லாஹுடைய அந்த முறைப்படி அவங்க ஆடுகள் கால்நடைகளை அறுப்பவர்கள் அல்ல. பிஸ்மில்லா சொல்லியோ அல்லது அல்லாஹ் எந்த முறையில் அறுக்க சொன்னானோ அந்த முறையில் அறுப்பவர்கள் அல்ல. எனவே கிறிஸ்தவர்கள் வீட்டில் உணவு கொடுத்தா அதை சாப்பிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வீட்டில் என்னங்க உணவு கொடுத்தா, ஆனால் அதே நேரத்தில் அவங்க வீட்டில் தங்கலாம், பயம் இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, யூதர்கள் விருந்து கொடுத்தா சாப்பிடலாம். இன்றைக்கும் கூட யூதர்கள் நாம் எப்படி பிராணிகளை அறுக்கிறோமோ அதே முறைப்படி தான் யூதர்களும் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் முஸ்லீம்கள் அறுப்பதை போன்று தான் அவங்களும் அறுப்பாங்க. எனவே தான் யூதர்கள் கொடுக்குற இறைச்சியை கூட சாப்பிடலாம், ஆனால் அதே நேரத்தில் யூதர்கள் வீட்டில் தங்கக்கூடாது. ஏன்னா ஒரு யூதர்களுடைய புத்தி என்னன்னு சொன்னால், அவன் சாதிக்கிற அவன் நினைக்கிற காரியத்தை சாதிப்பதற்காக தன்னுடைய மனைவியை கூட அடுத்த ஆணுடன் அனுப்ப தயங்க மாட்டான். யூதர்களுடைய பழக்கம் விபச்சாரம் அவர்களிடம் சர்வ சாதாரணம். என்ன காரணம்? இந்த வட்டி தான், ரிபா. இந்த வட்டியின் காரணமாகத்தான் யூதர்களிடம் வெக்க உணர்வு குறைவு, விபச்சாரம் அதிகம். எனவே எங்கு வட்டியும் ஹராமான பணமும் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதோ அங்கு விபச்சாரமும் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே இன்றைக்கு சமூகத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு தீமைகளுக்கான காரணங்களை நாம் யோசிக்கிற போது, இந்த ஹராமான வருமானங்கள், ஹராமான இந்த காசு பணம், இவைகளும் ஒரு காரணம். இவை அதிகமாகிற போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நில அதிர்வுகள் கியாமத்திற்கு முன்னால் தொடர்ச்சியாக ஏற்படும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்துக்கு முன்னால் இந்த நில அதிர்வுகளை பற்றி மட்டும் சொல்லலை, சொன்னாங்க சில என்னுடைய உம்மத்தில் உருமாற்றம் கூட நிகழும் சொன்னாங்க. பன்றிகளாக நாய்களாக உருமாற்றம் செய்யப்படுவதும் இந்த உம்மத்திலே நடக்கும் என்று சொன்னாங்க. பாருங்க, யூதர்களை பற்றி நமக்கு தெரியும், அவர்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள், குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மீறியதற்காக, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை மீறியதற்காக மாற்றப்பட்டார்கள். இதே நிலை இந்த உம்மத்திலும் ஏற்படும் என்று பெருமானார் சொன்னான். சில அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹாலா முஸ்லிம்களை பொறுத்தவரை, இந்த உம்மத்தை பொறுத்தவரை பன்றிகளாகவோ குரங்குகளாகவோ அல்லது வேறு தோற்றத்திலோ உருமாற்றம் செய்ய மாட்டான் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து. ஆனால் சில ஹதீஸுகளில் வந்திருக்கிறது, இந்த உம்மத்திலும் அல்லாஹாலா உருமாற்றம் செய்வான், எங்கு பாவங்கள் அதிகமாக நடக்கிறதோ, பாவங்கள் எங்கு மிகைக்கிறதோ, அங்கே அல்லாஹாலா இந்த உருமாற்றம் செய்வான் என்று வந்திருக்கிறது. அதற்கு இப்படியும் விளக்கம் தரப்பட்டது, இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக உருமாற்றம் செய்ய மாட்டான், ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் உருமாற்றம் செய்ய மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் படிப்பினைக்காக, ஒரு பாடம் பெறுவதற்காக அல்லாஹாலா இந்த உம்மத்திலும் அத்தகைய தண்டனை இறக்கினான், ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த நில அதிர்வுகள் என்பது அல்லாஹ் அவ்வப்போது நமக்கு காட்டுகிற ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம். கியாமத்துக்கு முன்னால் இன்னும் பெரும் பெரும் நில அதிர்வுகள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் கியாமத்தினுடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நில அதிர்வு தான் மிகப்பெரிய நில அதிர்வு. அதை அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான், இன் ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அதீம். மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த நில அதிர்வு, அந்த பூகம்பம், அது மிக பயங்கரமானது என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இப்போ ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள், பூகம்பங்கள், இது மேலுள்ளவைகளை எல்லாம் உள்ளே இழுத்துக்கொள்கிறது. கியாமத்தின் போது ஒரு நில அதிர்வு ஏற்படும், ஒரு பூகம்பம் ஏற்படும். அந்த பூகம்பத்தில் பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லாமே மேலே வரும். எதெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கிறதோ அதெல்லாம் மேலே வரும். மனிதன் எதற்காக சண்டை போட்டானோ, எந்த காசு பணத்திற்காக, எந்த பொருளுக்காக சண்டை போட்டானோ, அது எல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து மேலே வரும். தங்க சுரங்கங்கள், என்னங்க வெள்ளி சுரங்கங்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய புதையல்கள் எல்லாம் அந்த பூகம்பத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் மேலே வரும். அன்னைக்கு மனுஷன் சொல்லுவான், இதுக்காக தான் நான் சண்டை போட்டேன், இதுக்காக தான் என்னுடைய சகோதரனை கொலை செஞ்சேன், இதுக்காகத்தான் என்னுடைய சகோதரனுடைய உறவை துண்டித்து கொண்டேன், இதற்காகத்தான் ரெண்டு நாட்டுக்கு மத்தியிலே சண்டை என்று மனிதன் அன்றைக்கு கை செய்தப்படுவான். ஆனால் அந்த கை செய்தும் அவனுக்கு பலன் தராது. ஆக இப்போது ஏற்படுகிற இந்த நில அதிர்வுகள் எல்லாம் மேலே இருக்கிற பொருட்களை உள்ளே இழுத்துக் கொள்கிறது என்று சொன்னால், கியாமத்தில் ஏற்படுகிற அந்த நில அதிர்வு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மேலே இழுக்கும். இந்த நில அதிர்வை பற்றி உலமாக்கல் சொன்னார்கள், இந்த பூகம்பம் என்ன சொல்கிறது, பூமி எதற்காக அதிர்கிறது சொன்னாங்க. பூமி அதிர்வது மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக. இந்த பூமி பேசும், பூமி என்னங்க கண்டிப்பாக பேசும், அது பேசுவதற்கு தயாராகிறது. நிலம் அதிர்வது, பூமி அதிர்வது, மனிதனிடம் ஏதோ அது பேசுவதற்கு வருகிறது. அல்லாஹாலா சொல்கிறான், நீ பேச வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை, நீ பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசலாம் என்று அல்லாஹ் அடக்கி விடுகிறான். அந்த நில அதிர்வு நின்று விடுகிறது. நிலம் அதிர்வது, பூமி அதிர்வது, அது ஏதோ பேசத்தான் வருகிறது. ஆனால் அல்லாஹாலா சொல்கிறான், நீ பேச வேண்டிய நேரம் வரவில்லை. அல்லாஹ் அப்படி சொன்னதும் அந்த அதிர்வு நின்று விடுகிறது. அப்படி சொல்லலைன்னு சொன்னால் பூமி மொத்தமாக அதிரும், அது மனிதனிடத்திலே பேசும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், துஹத்திசு அஹ்பாரஹா, இந்த பூமி மனிதனிடத்திலே பேசும், அது தன்னுடைய செய்திகளை சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடிக்கடி நாம் என்னங்க மகரிபுடைய தொழுகையிலே இந்த சூராவை ஓத கேட்குறோம், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. அந்நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும். பூமி, இந்த பூமியில் என்னென்ன நடந்தது, யாரார் என்னென்ன செய்தார்கள், நாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்தோம், அதையெல்லாம் இந்த பூமி பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த பூமி என்னங்க மனிதர்களுடைய அமல்களுடைய ரெக்கார்டு இது. இந்த பூமி என்னங்க மனிதனுக்கு எல்லாத்தையும் சொல்லும், எந்தெந்த இடத்துல நாம் என்னென்ன செய்தோமோ அவை எல்லாவற்றையும் இந்த பூமி சொல்லும். எனவே பூமியின் மீது நடக்கிற மனிதன் அவன் எந்தெந்த உணர்வுகளில் நடக்கிறான், எந்தெந்த உணர்வுகளில் எதை எதை செய்கிறான், நம்முடைய உள்ளத்தில் புதையுண்டிருக்கிற எண்ணங்கள், இந்த எண்ணங்களை கூட இந்த பூமி பதிவு செய்திருக்கிறது. அதுதான் பூமி நாளைக்கு சொல்லக்கூடிய அந்த அஹ்பார்கள், அந்த செய்திகள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். எனவே நிலம் அதிர்வது, அது மனிதர்களிடத்திலே பேசுவதற்காக அல்லாஹுடைய அனுமதி இல்லாத காரணத்தினாலே அந்த அதிர்வு நின்று விடுகிறது. அல்லாஹ் எப்போது அனுமதி கொடுப்பானோ ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும், அப்போது இந்த பூமி மனிதர்களிடத்திலே பேசும். ஆக இப்படி இந்த நில அதிர்வு சம்பந்தமாக ஊகமம் சம்மதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் வழிகாட்டினார்கள். கியாமத்துக்கு முன்னால் இந்த நில அதிர்வுகள் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு அறிஞர்களும் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 250 இடங்களில் நில அதிர்வு ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு 250 இடங்களில் நில அதிர்வு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இது ஒரு பெரிய அதிர்வுக்கான அறிகுறி என்பதை இன்றைய விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னறிவிப்பு தக்ஸுரு ஜலாதில், கியாமத்துக்கு முன்னால் அதிர்வுகள் பூகம்பங்கள் அதிகமாகும் என்கிற அந்த பெருமானாருடைய ஹதீஸை இன்றைக்கு விஞ்ஞானமும் உண்மைப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இத்தகைய அதிர்வுகள் ஏற்படுகிற போது ஒரு தகவல் ஒரு செய்தியாக இல்லாமல் உலகத்தில் ஏதோ நடக்கப் போகிறது. அல்லாஹுடைய ஒரு பெரும் கோபம் உலகத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு முன்னால் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த தௌபாவுடைய உணர்வுக்காக தான் அல்லாஹ் இது போன்றவைகளை நமக்கு காட்டுகிறான். சில நேரங்களில் இந்த பூகம்பங்களில் அல்லாஹத்தலா சில அதிசயங்களையும் காட்டுறான், சில அதிசய நிகழ்ச்சிகளையும் எல்லாம் காட்டுறான். மௌலானா துல்ஃபிகார் சாப் தங்களுடைய இந்த பூகம்பத்தை பற்றி எழுதியிருக்கிற அந்த கட்டுரையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்பத்தில் இறந்து போன மக்களுடைய சடலங்களை எல்லாம் பிரேதங்களை எல்லாம் வெளியேற்றுகிற பணி நடக்கிறது. ஒரு வார காலமாக பல பிரேதங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆள் குழி, அந்த குழியில் பார்த்தா ஒரு வயதான முதியவர் கிடக்கிறாரு. இறந்து போயிட்டாருன்னு நினச்சி தான் எல்லாம் பக்கத்தில் போனால் உயிர் இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அவருக்கு என்ன இருக்குதுங்க, உயிர் லேசாக இருக்குது. உடனே அவரை வெளியே கொண்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க, தண்ணியை தெளித்தாங்க, கொஞ்சம் அவர் தெளிவாயிட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஒரு வாரம் இருந்தீங்க? அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய நிலநடுக்கத்திலும் அல்லாஹத்தலா எனக்கு மௌத்தை நிர்ணயிக்கலை. அல்லாஹ் நான்னா தான் எனக்கு மௌத்து வரும்னு உறுதியாக நம்பினேன். ஆனால் அந்த இடத்திலும் கூட எனக்கு தொழுகை கடமை என்பதையும் நான் உணர்ந்தேன். எனக்கு பக்கத்தில் தண்ணீர் கிடையாது, தண்ணீரை எடுக்கக்கூடிய சக்தியும் எனக்கு கிடையாது. ஆனாலும் கூட நான் இஷாராவாக இந்த ஒரு வார காலம் நான் தொழுது கொண்டு தான் இருந்தேன். சொல்கிறார், இந்த ஒரு வாரமும் நான் அந்த ஆள் கிணத்துல கிடக்கிறேன், நான் சத்தம் போட்டால் யாருக்கும் கேட்காது. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே நான் நோன்பு வைப்பதாக, சஹர் நேரத்தில் நோன்பு வைப்பதாக நியத்து செய்து கொள்வேன். மாலையில் இருட்டிய பிறகு நோன்பை திறப்பதாக நியத்து செய்து கொள்வேன். இந்த வகையிலே ஒரு வார காலமும் நான் நோன்பு நோற்றிருந்தேன். ஏன்னா நோன்புங்கிறது நியத்து செய்கிறதான், வெறுமனே பசியோடு இருப்பதற்கு பெயர் அல்ல. காலையில் சஹர் நேரத்தில் சஹரை நியத்து செஞ்சுக்குவேன், நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு விடுவதை நான் நியத்து செய்து கொள்வேன். இப்படி ஒரு வார காலமாக நான் தொழுகை விடவில்லை என்பதாக அந்த பெரியவர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆக அல்லாஹத்தலா இப்படிப்பட்ட அதிசயங்களையும் இந்த நில அதிர்வுகளில் அல்லாஹத்தலா நமக்கு காட்டுவதுண்டு. அதே போல தான் மற்றொரு சம்பவத்தையும் குறிப்பிட்டாங்க. ஒரு பெரிய டவர் விழுந்து என்னங்க, பல பேர் இறந்துட்டாங்க. அதே இடத்துல எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனால் அந்த டவருக்கு அடியிலிருந்து ஒரு வாலிபர் நல்ல திடகாத்திரமாக இருந்துச்சு நடந்து வர்றார். அல்லாஹத்தலா இந்த அற்புதங்களையும் கூட, அவன் நாடினால்தான் மரணம் வரும் என்கிற அற்புதங்களையும் அல்லாஹத்தலா இந்த நிகழ்வுகளிலே காட்டுகிறான். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு படிப்பினைக்காக, ஒரு பாடத்திற்காகத்தான் அல்லாஹ் காட்டுகிறானே தவிர, ஒரு வார காலத்திற்கு அந்த செய்திகளை எல்லாம் நாம் பேசுவோம், அங்கே அவ்வளோ ரெக்டர் ஏற்பட்டிருக்குது, இங்கே இவ்வளோ அளவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பேசுவதற்காக அல்ல, ஒரு படிப்பினைக்கும் பாடத்திற்கும் ஒரு அச்சுறுத்துவதற்காக அல்லாஹத்தலா இவைகளை காட்டுகிறான். எனவே இதனால் வரை செய்த அந்த பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹிடத்திலே தௌபா செய்ய வேண்டும். குறிப்பாக நாம் இதனால் வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வட்டி போன்ற ஹராமான கொடுக்கல் வாங்கல், வட்டி என்று மட்டுமல்ல ஹராமான எத்தனை கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ அவை அனைத்திலிருந்தும் மீள்வதற்கான ஒரு படிப்பனையாகத்தான் அல்லாஹ் நமக்கு இதை காட்டியிருக்கிறான். இன்று சிறிய அளவில் ஏற்பட்டது, எந்த நிமிடம் வேண்டுமானாலும் பெரிய அளவு வரை கூட ஏற்படலாம். இந்த அதிர்வு நம்முடைய பக்கத்தில் உள்ள கரூர் வரைக்கும் தெரிந்ததாக கூட சகோதரர்கள் சொன்னாங்க. ஆக அவ்வளோ பெரிய ஒரு அதிர்வை அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறான்னு சொன்னால் ஒரு பாடத்திற்கும் படிப்பினை பெறுவதற்கும். எனவே மனிதன் கோடி கோடியாய் சம்பாதித்து அல்லாஹுக்கு பிடிக்காத வகையில் ஹராமான முறையிலே சம்பாதித்து என்ன எடுத்து செல்ல முடியும்? இவை எல்லாமே அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் பூமிக்கடியில் போயிடும். நாம் கட்டி வைத்திருக்கிற இந்த பிரம்மாண்ட கட்டடங்கள், ரசித்து ருசித்து நாம் கட்டி வைத்திருக்கிறோமே, இதெல்லாம் இந்த பூமிக்கடியில் போக போகுது. கியாமத்துரி அடையாளத்தில் பெருமானார் அதையும் சொன்னாங்க, பிரம்மாண்டமான கட்டிடங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய செல்வத்தில் பரக்கத்து இல்லை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம காசில் பரக்கத்து இருக்குதா இல்லையா? சொன்னாங்க, பரக்கத்து இல்லைங்கிறதுக்கு அடையாளம் எவன் கட்டிடத்தில் செலவு செய்கிறானோ அந்த காசில் பறக்கத்து கிடையாது. கட்டிடத்தில் யார் செலவு செய்கிறானோ அந்த காசில் பறக்கத்து இல்லை. நம் ஊருடைய பெரும்பாலான காசு பணத்துக்கு இது பொருந்தும். ஏன்னா நாம் கட்டிடத்தை தேவைக்கு அதிகமாக அவ்வளவு ரசித்து நாம் கட்டுறோம், தேவையே கிடையாது அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டுறோம். அந்த காசில் பரக்கத்து இல்லை. அந்த காசில் உள்ள பரக்கத்தை எல்லாம் எடுக்க போய் தான் அந்த காசு நாசமாக செலவாக போகுது. யாராரோ சாப்பிட்றான் அந்த காசை. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இந்த தவறுகளிலிருந்து படிப்பினை பெறுவதற்கு அல்லாஹ் இவ்வளவு சம்பவங்களையும் ஒவ்வொரு வருஷமும் காட்டுறான், ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் காட்டுறான். ஆனால் இன்னும் நம்முடைய உள்ளங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹத்தாலா இந்த இதயங்களை முத்திரையிடப்பட்ட இதயங்களாக ஆக்கி விடுவான். எனவே நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து படிப்பினை பெற்று தௌபா செய்து நல்ல முஸ்லிம்களாக வாழ்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து நல்ல முடிவையும் மௌத்துடைய நேரத்திலே கலிமாவுடைய தௌஃபீக்கையும் தந்தல்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.